நம்பிக்கை என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தேவை. என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி நான் அறிய மாட்டேன், ஆனால் சுகமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று உள்ளூர ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் இறைவனிடமிருந்துள்ள ஒரு அத்தாட்சி, அவனிடமிருந்துள்ள ஒரு ஆசீர்வாதம், அவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய். இது மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு உரியதாக இருக்கின்றது. எனக்காக சுகமான செய்தின்னு நான் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன், நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறேன். அது எனக்கு நன்மையாகவும் அழகானதாகவும் எனக்கு முடிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. ஆனால் அதனால விட நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது, விருப்பம் மட்டும் இருக்குது. ஆனால் என்னுடைய போக்குக்கு நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த செய்யும்பொழுது இது நிச்சயமாக நிறைவேறிடுங்கிற அந்த எண்ணத்தை இறைவன் நீக்கியிருக்கிறோம். அதனால் நம்ம சொல்கிறோம், ஏதோ செய்கிறோம் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வகையில் பெரும்பாலும் நம்முடைய நாளை வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து முடிவு செய்வதற்கு பதிலாக அதனை எதிர்க்காமல் நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நன்மை நடக்கும், நாம் செய்வதை செய்வோம், இதுக்கும் நன்மையான காரியங்கள் நிகழ்வதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிஞ்சோ அறியாமலோ நம்முடைய நம்பிக்கையில் வாழ்வோம். இந்த நம்பிக்கையில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சுகம் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத தவிர என்னுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு நன்மையும் எனக்கு நிகழ்வதில்லை. இன்றைக்கி நான் ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொன்னால் எந்த சுகத்தை நான் இதன் அடிப்படையில் நிராகரிக்காமல் என்னுடைய மனசை எடுத்துக்கொண்டு எனக்கு சுகமான வாழ்க்கை அமையட்டும்னு அந்த எண்ணத்தை என்னுடைய அடிமனதில் இருக்குது, வெளியே கொண்டு வரல. வெளியே கொண்டு வந்தால் இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதிர்க்கக்கூடிய அந்த மனநிலை நமக்கு பெரும்பாலும் நீக்கப்பட்டு விட்டது. அது அடிமனதில் உங்களுடைய எண்ணத்தில் உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தி நான் வைத்துக்கொண்டு என்னுடைய காரியங்களில் ஈடுபடுகின்றேன். அந்த சுகம் நடக்கும்னு தெரிஞ்சால் தவிர நான் அந்த காரியத்தில் ஈடுபட முடியாது. நாளைய வாழ்க்கைக்காக இன்றைக்கி நான் பல விஷயங்களை யோசித்து வைக்கிறேன். அப்படி பல விஷயங்களை நான் யோசித்து வைக்கும் பொழுது அதனை எதிர்ப்பவனாக நான் இல்லை, அது என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் தங்கியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஒரு வேலையை நான் செய்கிறேன், ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். யோசிக்கும் பொழுது உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகமான நிகழ்வு எனக்கு நிகழும். இந்த எண்ணத்தை கொண்டு தான் என்னுடைய யோசனைகளை வைக்கின்றேன். முதலாவதாக நான் நம்புவது என் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய, நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய சுகமான செய்தி, இறைவன் தேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்படுக்கில்லாத செய்தி. இப்பவும் சரி, எல்லார் மனசுலேயும் நல்லது வேணுங்கிற எண்ணம் இருக்குது, அதை எதிர்க்கலை. ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுன்னு சொன்னால், எப்போ நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறனோ அப்போ தான் இது நடக்குமா நடக்காதோ. நிச்சயமாக நம்மிடம் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதற்கான அத்தாட்சி நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு மூச்சிலும் எந்த பொழுதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரிதாக நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் ஒரு விஷயத்தை பற்றி, அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது நான் என்னுடைய முயற்சிக்கு கொண்டு வந்துவிட்டேன், இறைவனை மறந்துவிட்டேன். நடக்குமா நடக்காதான்னு இல்லாமல் ஏதோ செய்கிறோம், நடக்கிறது நடக்கட்டும் சொல்லும்பொழுது அவனுடைய வாக்குகள் தான் நிறைவேற போதே தவிர அதற்கு மாறாக நிகழ்வதில்லை. ஏன்னு சொன்னால் நம்மளை எதிர்க்க ஆரம்பிக்கலை. அது எனக்கு சாதகமாக அழகான விஷயமாக முடிகிறது. இப்போ நாலு பேர் பார்த்துட்டு இது ஆச்சரியமான விஷயந்தான், உங்களுக்கு இது நடக்கும் நான் நம்பவே இல்லை, ஆனால் நீங்கள் காரியத்தை சாதிச்சிட்டீங்கன்னு சில பேர் வந்து நம்முடைய நன்மைகளை நாம் அடையும் பொழுது அவங்க நம்மளை பாராட்டுறாங்க. இப்போ தான் முதல் முறையாக நாம் தடுமாற ஆரம்பிக்கிறோம். இதுவரை நாம் கிடைத்து கொண்டிருந்த ஒரு அழகான ஒரு சுகம் இப்போ தடுமாற ஆரம்பிக்குது. நம்ம தான் செஞ்சோமோ இந்த காரியத்தை? நம்முடைய புத்திசாலத்தை கொண்டும் நம்முடைய அறிவாற்றலை கொண்டும் நம்முடைய சாதனத்தை கொண்டும் இதை நாம் நிறைவேற்றி கொண்டோமா? நாலு பேர் பாராட்டும் பொழுது நான் உயர்ந்திருக்கிறேன், எனக்கு நான் சம்பாதித்தேன், அதற்கு முன்பாக வரைக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்க வரைக்கும் என்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எதிர்க்காமல் ஏதோ செய்கிற நடக்கட்டும், அவ்வளோதான். என்ன நடக்கட்டும், எதை அடிப்படையாக நான் என் மனசில் ஒரு சுகமான செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் செய்கிறேனோ அந்த என்னுடைய காரியங்களில் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஏதோ செய்கிறேன், நடக்குது நடக்கட்டும், அவ்வளோதான். அப்படியானால் என்னுடைய முயற்சியின் மீது நான் நம்பிக்கை கொள்ளல, உள்ளத்தில் இறைவன் அமைச்ச அந்த ஒரு எண்ணம் என் மனசில் சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இறங்கிக் கொண்டும் இருக்கிறது. இது உங்களுக்கு வேணும், நன்மைகள் வேணும், நன்மைகள் வேணும், சுகமான வாழ்க்கை வேணும். அதுக்கு நீங்கள் உருவமும் கற்பிக்கலை, அதை நீங்கள் அடையக்கூடிய முயற்சிகளும் இல்லை, ஆனால் உங்களுடைய ஓன் முயற்சிகள் நீங்கள் நடக்கிறது நடக்கட்டும். நான் முடிச்சிருவேன்னு அந்த எண்ணத்தோடு போகல. எப்போ நாலு பேர் பாராட்டி எனக்கு அந்த பாராட்டுதலை எடுத்துக்கொண்டு இறைவனை மறந்தேனோ இப்போ தான் இந்த காரியத்தை நான் செஞ்சே முடிக்கணுமே, என்னுடைய பெருமையை நான் நிலைநாட்டிக்கொள்ளணுமேங்கிற அந்த எண்ணம் வருது. இப்போ தான் தடுமாற ஆரம்பிக்கிறது. முதல் முறையாக நஷ்டங்களும் நான் நினச்ச காரியங்கள் இல்லைங்கிறதும் இப்போ ஆரம்பிக்கிறது. நம்முடைய மனதை நாம் கவனிக்க வேண்டும். நெஞ்சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், உணப்பூர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், இருதயம் படபடக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். மனசு நெஞ்சமாக நிறைஞ்சிருக்கணுமே தவிர, நெஞ்சார்ந்த வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர, படபடக்கிற இருதயத்தோடு அந்த மனம் இயங்கக்கூடாது. இப்போ மனசில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை பார்க்குறோம். ஒன்றுக்கொன்று நேர் எதிரான நிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம். ஒன்று நெஞ்சார்ந்த வாழ்க்கை, நெஞ்சம் குளிர்ந்த வாழ்க்கை. இறைவனுக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்த முடியும், என் இறைவன் தான் இதற்கு காரணம்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட உங்களுடைய அறிவுக்கும் மிஞ்சிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது தெளிவாக அறிவுறுத்தக்கூடிய பல விதமான அத்தாட்சிகள் நமக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு பொழுதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அதனை நம்முடைய முயற்சியை கொண்டு நாம் அடைய பெற்றோம் என்ற எண்ணம் வரும்பொழுது உங்களுக்கு அச்சம் ஊட்டப்படுகின்றது, அந்த இருதயம் நடுங்க ஆரம்பிக்கின்றது. இறைவனை மறந்து பெருமை என்ற ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்கின்றது. நான் சாதித்தேன், என் முயற்சியை கொண்டு சாதித்தேன் என்று நாம் சொல்லும் பொழுது. ஆனால் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய மனதில் இருந்த ஒரு எண்ணம், இறைவன் கொடுத்த அந்த வாக்கு, சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள் என்ற அந்த ஒரு வாக்கு, அதனை நான் என்னுடைய மனதில் கொண்டு என் காரியத்தை செய்து கொண்டிருந்தேன், பெருமைக்காக செய்யவில்லை, நான் என்னுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றேன், இத்தனை நாளில் இந்த விதமாக எனக்கு இந்த நன்மை ஏற்பட்டுவிடும் என்று நான் அந்த உருவகத்தை கொண்டும், நாளைய வாழ்க்கையை இன்று நான் தெளிவாக இப்படித்தான் நடக்கும் என்று தீர்மானித்துக் கொண்டும் இறங்கவில்லை, ஆனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன், நடக்கிறது நடக்கட்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கின்றோம், நடப்பது நடக்கட்டும். இந்த வகையில் நாம் செயல்படும் பொழுது இறைவனிடமிருந்து நமக்கு ஆற்றலும், அவனுடைய அறிவிப்பை கொண்டு உள் உணர்வை கொண்டு நாம் செய்யக்கூடிய நம் கைகளை கொண்டு செய்யக்கூடிய ஆற்றல்களும் பேச்சுக்களும் அனைத்துமே நமக்கு பெரும் லாபகரமாக, சுதந்திரமான வாழ்க்கைக்கு அடையாளமாக, சுயமான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே உங்களுக்குரியவர்கள், மற்றவர்களுடைய உதவி தேவையில்லை என்ற அளவுக்கு உங்களுடைய வருமானங்களும் சன்மானங்களும் பெருகும் பொழுது, உலகத்தினுடைய வசதிகள் பெருகும் பொழுது அதில் இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நாலு பேர் பாராட்டும் பொழுது நான்கிற வார்த்தை வருது, நான் இதை சாதித்தேன் என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய மனசுக்கு மனிதர்களுக்குரிய அந்த வார்த்தையை நாம் அறிகிறோம், நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு பெருமை உருவாக ஆரம்பிக்கிறது அந்த நேரத்தில். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஈடுபடும் பொழுது நம்பிக்கையோடு ஈடுபடுகின்றேன், என்னுடைய சுகத்திற்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய காரியங்கள் எனக்கு வழிநடத்தப்படுகின்றன, காரணம் நான் நாளை இதை செய்வோனாக இல்லை என்பதை தெரிந்து இருந்தபோதிலும் ஒரு நம்பிக்கையோடு செய்கின்றேன், நன்மை நடக்கட்டும் என்ற அந்த அடிப்படையோடு செய்யும் பொழுது இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பெருமையை விட்டு என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன். நிச்சயமாக இதனுடைய நன்மைகள் நாளைக்கு நமக்கு பெருகி வரும்பொழுது அந்த பெருமை நம்மை தீண்டிவிடக்கூடாது. எவ்வளவு மனிதர்கள் சுற்றி இருந்து எவ்வளவுதான் உங்களுடைய அரும்பெரும் சாதனைகளை பற்றி கூறினாலும் அவர்கள் அறியாமையில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது என்னுடைய காரியமாக நான் நிகழ்த்தி கொண்டிருக்கவில்லை, அது நிகழ்ந்தது, அவ்வளவுதான். பெரும் கடன் சுமையால் நான் சுமத்தப்பட்டிருந்தேன். அந்த கடன் என்னை விட்டு நீங்கியது. அந்த கடன் வேண்டாம் என்று நினைத்தேன். அந்த நினைவு இறைவன் கொடுத்த எண்ணம். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள் என்று இறைவன் கொடுத்த எண்ணம். இதற்கு நிகரான சுதந்திர வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு. இதற்கு நிகரான அமைதி கொண்ட வாழ்க்கை கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள். பெருமளவு நெருப்புக்குரிய பாதையிலிருந்து விலகிவிடுவீர்கள். அந்த குளிர்ச்சி, இதயத்தின் குளிர்ச்சி என்பால் உங்களை திருப்பும். அது முடிந்தது. எப்படி முடிந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் முடிந்துவிட்டது. நினைத்தேன், நடந்தது, அவ்வளோதான். எண்ணத்தை நான் எதிர்க்கவில்லை, நடந்தது. இப்பொழுது இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் அவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கின்றீர்களா என்பதையும், இனியும் நீங்கள் மனிதர்கள் மீது இரக்கமுடையவர்களாகவும் அவர்களுடைய துன்பத்தை நீங்கள் போக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் செயல்படுவீர்களா என்பதும். நமக்கு இறைவன் வந்து ஒரு இரக்க குணத்தை கொடுத்துருந்தான் சொன்னால், அதுக்கு காரணம் என்ன? மற்ற மனிதர்களுக்கு அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் அதை பற்றி புறக்கணிச்சவர்களாகவோ அலட்சியமாக இருக்க வேண்டாம். இரக்கம் என்ற ஒரு குணத்தை கொடுத்திருக்கின்றேன், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்த போதிலும் அவர்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள், போதுமானது. இது உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு எண்ணத்தை அடித்தளத்தில் வைத்து அதை கொண்டு உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றேனே. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன, ஆனால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த சுகம் இவ்வளவையும் மிஞ்சி அவன் ஞானமிக்கவன் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய, சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டி, உங்களுடைய செயல்களுக்கெல்லாம் அப்பாலிருந்து ஒரு நன்மையை கொண்டு வருகின்றான். அவிதமாகவே மற்றவர்களுக்காக நான் இறக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பாவங்களுக்காக மன்னிப்பு தெரிகின்றேன். அவர்களுடைய இறைவன் எதனை இறக்கி வைத்தானோ நீ நன்மையாக்கி வைப்பாக இறைவனே. அவங்களே மறந்து போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவர்கள் நன்மையாக்கி வைக்கணும். அவங்கள்ட்ட 1000 குறைகள் இருக்கலாம், இருந்த போதிலும் நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள பாவங்களை மன்னிச்சிருந்து சொல்லிட்டு. இவ்விதமாக நாம் மற்றவர்களுக்காக இறங்கும் பொழுது நமக்காக வரக்கூடிய பெரிய வேதனைகள் நீக்கப்பட்டு விடுகின்றன. நான் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அந்த பிரார்த்தனை உங்கள் மனதிலும் உங்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மேலாக கொண்டு வருகின்றது, உங்களை உணர்வு கொண்டு வருகின்றது. உங்களுக்காகவும் இறைவன் உங்களுடைய காரியங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். இந்த அத்தாட்சிகள் எனக்கு உறுதியாக்கப்படுகின்றன. உங்களுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு நிறைவாக்கப்பட்டு உறுதியாக்கப்படுகின்றன. மன நிறைவாக நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நன்மைகளை தேவையில்லை, ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் நன்மைகளை விரும்பக்கூடிய அந்த மனம் உறுதியாக இருக்கின்றது. இந்த சுகமான வாழ்க்கை எனக்கு வேண்டும். இந்த எண்ணத்தோடு நான் வாழும் காலமெல்லாம் அத்தாட்சிகளோடும் இறை ஞானங்களைக் கொண்டு நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும், இது ஒரு காலம் உங்களை விட்டும் தவறாது என்ற அந்த எண்ணத்தை கொண்டும் நமக்கு ஊட்டப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கை இனிதாகவே அமையும். நீங்கள் அதற்கு பொருள் வடிவம் கொடுத்து இனி செயல்பட வேண்டாம். நான் கொடுத்த வாக்கு இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருங்கள். அது நிறைவேறக்கூடிய காலம் உங்களுக்காக உண்டு. இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேனோ என்னுடைய காரியத்துக்காக, இது முன்பொரு சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் முன்பகுதியில் 1 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியோ சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கொடுத்த ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எதிர்க்காமலும், இன்னும் அது நிறைவேறிய பொழுது பெருமை கொள்ளாமலும், மனிதர்களுக்கு உதவி கொண்டு இருந்த காரணத்தால் அவன் உங்களுக்கு இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான், எந்த துன்பமும் ஏற்படாமல். இப்பொழுது உங்களுக்கு இதைவிட அதிகமான வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுக்காக அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பெருமை கொண்டவர்களாக இருக்க வேண்டாம். உங்களுடைய பெருமை எல்லாம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் வசதிகளும் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பிள்ளைகள் குட்டிச்சோழ போனாலும் பரவாயில்லை, இந்த செல்வம் போதும் அவர்களுக்கு மதிப்பை பெற்றுத்தரும். செல்வச்சியமான்களாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கலாம் நினச்சிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றவங்கள்லாம் வந்து தன் பிள்ளைகளை வந்து ஊதாரித்தனமாகவும் அடங்காப்பிராரித்தனமாகவும் வடிகட்ட மக்களாகவும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்களே, அதில் ஒரு பெருமையும் இருக்குது அவங்களுக்கு. பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். யாருடைய கண்கள் இன்று குறைவாக வசதி அளிக்கப்பட்டுக்கூடிய மக்களை பற்றி இழிவாக நோக்குகிறதோ அவர் கூறுகின்றார்கள், நீங்கள் இழிவானவர்கள், நாங்கள் வாழ்வதற்காக பிறந்தவர்கள், எல்லா வசதிகளும் எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு நீங்கள் அடங்கித்தான் ஆக வேண்டும், நாங்கள் அப்படி அப்படித்தான் இருப்போம், இருந்தபோதிலும் நீங்கள் எங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு எங்கள் மீது எந்த வழியும் இல்லை. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களை கொண்டு வாழக்கூடிய மக்களுக்காக இறைவன் அறிவிக்கின்றான், அவர்களுக்குரிய நேரம் நிச்சயமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் நெருங்கி கொண்டிருப்பது எதை அறிவிக்கிறது என்றால், இதுவரைக்கும் அமைதியாக இருந்த என்னுடைய மனம் கொஞ்சம் சலனமடைய ஆரம்பிக்கின்றது. சின்ன தொந்தரவுகள் வருகின்றன. என் பெருமைக்கு அது சவாலாக இருக்கின்றது. நான் அவர்களுக்கு எதிராக கோபப்படுகின்றேன். அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது என்னுடைய பாதை முழுமையாக இறைவனுடைய பாதையை விட்டுவிட்டு கெட்ட சைத்தான்களுடைய பாதைகள் அமைகின்றது. என் செல்வச் செருக்கின் காரணமாக, என்னுடைய பெருமையின் காரணமாக அகம்பாவம் மிகைத்துவிட்டது. உள்ளத்தில் இருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியையும் இப்பொழுது அது உங்களுக்கு உரியதாக நினைக்கின்றீர்கள். நான் அதனை செயலாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இதுவரையில் இருந்த எண்ணம் எப்படி இருக்கிறது, இப்பொழுது எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள். ஒரு சாமானியனாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பங்களை என் அடிமனதில் வைத்துக்கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு என்ன நிகழுமோ என்று தெரியாத நிலையில், நன்மை நிகழட்டும், இறைவன் கொடுத்த அந்த நன்மையிலிருந்து இவர்கள் பிரார்த்தனையை மேற்கொள்கின்றார்கள், நன்மை நிகழட்டும், எனக்கு வேறு வழி இல்லை, நான் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சுமூகமாகவும் அழகாகவும் மனதில் எந்த விதமான கேடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உடல் பிரச்சனைகளும் கிடையாது, உள்ளத்தின் கஷ்டங்களும் கிடையாது. வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலையில் அவர்கள் பெருமை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பெருமை வரும்பொழுது மற்றவர்களுக்கு மேலாக நான் என்ற எண்ணம் வருகின்றது. யார் என்று பொருளாதார வசதிகள் இல்லையோ அவர்கள் எனக்கு கீழானவர்கள் என்ற எண்ணமும் வருகின்றது. நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்க முடியாது. உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள், தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள், விசாலமான வசதிகளை கொண்டிருப்பவர்கள், நெருக்கடியான அவர்களுடைய வறுமையில் வாழ்பவர்கள், நமக்கும் அவர்களுக்கும் பாலமை தளம் எட்டாது என்ற அளவுக்கு அவர்களுடைய பெருமை மிஞ்சும் பொழுது அவர்களுக்கு இந்த குணத்தின் காரணமாக இந்த விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்பாக பல விதமான சோதனைகள் அவர்களுக்கு உள்ளும் புறமும் ஏற்பட்டு வருகிறது. இதனை அவர்கள் காண வேண்டும், இவற்றிலிருந்தும் நன்மைகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நோய்களை கொண்டு போய் மற்ற மனிதர்களிடம் காட்டி, இது தீராத நோய், பெருவியாதி, இதனை தீர்க்க முடியாது, இது உயிருக்கு உழைக்கக்கூடிய நோய் என்றெல்லாம் அவர்கள் கூறும்பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே நேரம் இறைவன் கூறுகின்றான், சுகமாக இருங்கள், கவலை வேண்டாம். இதில் எதனை நாம் ஏற்போம் என்றால், பெருமை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சிறுமை அடையக்கூடிய அந்த நாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம். மனிதர்களுடைய டயக்னோசிஸ், அவங்க சொல்லக்கூடிய இந்த வியாதியின் காரணமாக நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு விடிவே கிடையாது என்று கூறக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்வோம். பெருமை கொண்ட மக்கள் அவ்வளவு பெருமே மனிதர்களை தரம் தாழ்த்தி பார்ப்பார்கள். தங்களுக்கு மேலானவர்கள் என்றும் தங்களுக்கு கீழானவர்கள் என்று பார்க்கும் பொழுது, டாக்டர்கள் தங்களுக்கு மேலானவர்கள், அரசியல்வாதிகள் தங்களுக்கு மேலானவர்கள், அதிகாரிகள் தங்களுக்கு மேலானவர்கள், இவர்களை கொண்டு வாழ முடியும் என்று அந்த நிலை மேற்கொள்வார்கள். மனிதர்களை இறைவனுக்கு பதிலாக நினை வைத்து அவர்களிடமிருந்து தான் நன்மை என்று விரும்புவார்கள். அங்கு நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் உருவாகின்றன. இருதயம் படபடக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் அமைகின்றோம். நெஞ்சார்ந்த மனம் குறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் படபடக்கக்கூடிய, இருதயங்கள் துடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு வருகின்றோம். எந்த நேரமும் நம் அறியாமலேயே இந்த இருதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விதமான வாழ்க்கையை நமக்காக இறைவன் ஒரு சொற்ப காலத்திற்கு அனுமதிக்கின்றான், திருந்த வேண்டும் என்பதற்காக. நல்ல சுகமான இருக்கும் பொழுது சுகமான வாழ்க்கை வாழுங்கள் என்றும் கூறினான். எப்பொழுது கஷ்டங்களோடு இருக்கும் பொழுதும் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறுகின்றான். அதே வார்த்தை தான், கஷ்டங்கள் இருக்கும் பொழுது இந்த சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அதிகமாக நாம் கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது மனிதர்களை நாடி சொல்கின்றோம் சோதனைக்காகவே. அங்கு அவர்கள் உங்களுக்கு இந்த வியாதியை தீர்க்க முடியாது என்று கூறும்பொழுது, இப்பொழுது நாம் இறைவனே என்று கூப்பிடுகின்றோம். இதற்காக ஒன்று சோதனை தான். எப்பொழுது மனிதர்களை நீக்கிக் கொண்டு சுகம்தான் எனக்கு வேண்டும் என்று அந்த நினைப்போடு இருக்கின்றீர்களோ, உங்களுடைய கவலையும் உங்களுடைய உள்ளத்திற்குரிய அந்த கலக்கமும் கலவரங்களும் நீங்கி அமைதியடையுமே, இப்பொழுது அந்த சுகம் ஆரம்பமாகிறது. அருள், இறைவனுடைய அருள் உங்களுடைய நெஞ்சத்தில் இப்பொழுது பதிவாகிறது. அருள் நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனுடைய பொருள், எனக்காக இருக்கக்கூடிய சுகமான செய்திகள் அத்தாட்சிகளோடு நிச்சயமாக இறைவன் மூலமாக இது நிறைவேறுமே தவிர உங்கள் மூலமாக இல்லை. நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அந்த அத்தாட்சிகளை கொண்டு உங்களுக்கான ஒரு சுகமான செய்தி அமைக்கப்படுகின்றது. நீங்கள் அதனை அலட்சியப்படுத்துவதோ புறக்கணிப்பதோ முடியாது, ஒரு காலம் முடியாது. உறுதியாக ஏற்றுக்கொள்வீர்கள், இந்த சுகம் நிச்சயமாக அமையும் என்று. இது அருள், இறைவனுடைய அருள், சுகமான செய்தி அளித்து இது என்னால் நிச்சயமாக உங்களுக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்டு உருவாக்கப்பட இருப்பது என்பதையும் அறிவித்து அதன் மீது நம்பிக்கை கொள்ளும் விதமாக அத்தாட்சிகளையும் கொண்டு உங்களுக்கு காண்பித்து இதற்கப்பால் எந்த வழியும் இல்லை என்று இறைவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய அந்த நம்பிக்கையும் உறுதியும் கொடுப்பானே, அது அருள். அந்த அருளிலிருந்து நாம் என்று நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்குரியது இல்லை, ஆனால் உங்களுக்கு உரியதாக இணைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சுகமான செய்தி, அவ்வளவுதான். இது வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் விரும்புகின்றது, உங்களுடைய மனமும் அதை ஏற்கிறது. இப்பொழுது எனக்கு பெருமை இல்லை, கஷ்டங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன, எனக்கு பெருமை நீக்கப்பட்டுவிட்டது. இணை வைப்பு மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்றது, மனிதர்கள் உதவுவார்கள் என்று. இறைவனுக்கு மேலாக மனிதன், இறைவனுக்கு நிகழாக மனிதன் என்று ஆக்கி கொண்டு விட்டோம். சுகமாகுங்கள் என்ற செய்தி இங்கே வரும்பொழுது டாக்டர்கள் சுகமாகாது என்று கூறுகின்றார்கள். உதாரணமாக நாம் நோய்களை எடுத்துக்கொண்டால் சுகமாகாது. இப்பொழுது இறைவனுக்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை, யார் பெரியவன், எதை நான் இந்த டாக்டரிடம் எடுத்து சென்றேனோ சுகமாக வேண்டி இறைவனுடைய கட்டளை எடுத்துக்கொண்டு டாக்டரிடம் சென்றேன். அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். இறைவனிடமிருந்து நற்செய்தி இருந்தது, சுகமாகுங்கள் என்று. சுகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை இறைவன், சுகமாக வேண்டும், சுகமாகுங்கள், அமைதியை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள். இந்த அமைதியும் பொறுமையும் அவசரம் என்ற ஒன்று நெஞ்சுக்குள் நிகழாத வரையில் நம்முடைய இறைவனுடைய வாக்குகள் நமக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, சந்தேகமும் இல்லை. இந்த நிறைவேறின் போது எத்தகைய சந்தேகத்தையும் இறைவன் கொண்டு வர மாட்டான். இது இறையருள், பேரருள். என்னை மன்னித்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், அது அருள். மனிதர்களிடம் சென்று என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற விதமாக அவர்களிடம் சென்று நீங்கள் இறையாதீர்கள், இறைஞ்சாதீர்கள். என்னை நிராகரித்துவிட்டு மனிதர்களை அவர்களுக்கு அறிவே இல்லை என்று தெரிந்த பிறகும், நல்ல வார்த்தைகள் அவர்களிடம் கிடையாது என்று தெரிந்த பிறகும் அவர்களிடம் சென்று நான் என்னை என்னுடைய என்னுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொண்டு என்னுடைய நன்மைகளில் பெருகிவிடுவேன் என்று ஒரு காலம் எண்ண வேண்டாம். இதற்கான எந்த ஆதாரமும் உங்களிடம் இல்லை, நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை, அவ்வளவுதான். இதனை யார் ஏற்றுக்கொள்கின்றோமோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், நிச்சயமாக என்னிடமிருந்துள்ள அந்த சுகம் கிடைக்கும் பொழுது அதில் எத்தகைய குறையையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அந்த சுகத்தில் எந்த ஒரு கேடும் நீங்கள் காண மாட்டீர்கள். சுகமான விளைச்சல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் பெருகும். எப்பொழுது நேற்றுள்ள சுகம்தான் என்று இருக்கிறதோ ஒரு புதிய புதுமையான ஒரு புதிய படைப்பாக எனக்காக சூழ்நிலைகள் அமையவில்லையோ அச்சம் கொள்ள வேண்டும், தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த தவறில் மிகையானது என்னவென்றால் பெருமை. எனக்கு முடியும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பெருமை. ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு நாள், ரொம்ப உற்சாகம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் பெரிய ஒரு வேதனை நமக்காக காத்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில் ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது நேற்றுள்ள வாழ்க்கையை முடிந்து புதிய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கின்றது, போரடிக்கின்றது, விரக்தியாக இருக்கின்றது, இயந்திரத்தனமாக இருக்கின்றது. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை, ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னுடைய பொழுதுபோக்கின் பக்கம், என்னுடைய கேளிக்கைகளின் பக்கம், விளையாட்டுகளின் பக்கம் நான் சொல்கின்றேன். கொஞ்சம் வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்காக வேண்டி அங்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றீர்கள். இன்னும் அருளாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. படைப்பாளன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் படைத்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியுங்கள். அந்த படைப்பிலிருந்து நீங்கள் விலகிவிடாதீர்கள். ஒவ்வொரு புதிய படைப்பும் புதிய அழகுக்குரியது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளே நம்ம இருந்த சூழ்நிலையை விட வித்தியாசமானது. அங்கிருப்பதை காட்டிலும் வானங்கள் திறந்திருக்கின்றன, வானங்கள் குறையாக இருக்கின்றன, அங்கிருந்து உள்ள குளிர்ச்சி ஒரு புதிய சுகத்தை கொடுக்கும். இதில் மேகங்களும் காற்றும் கலந்து வீசும்போது அதற்குரிய ஒரு புதிய சுகம் இருக்கின்றது. நாம் நம்முடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுகத்திற்காக வேண்டி நமக்கும் வானத்திற்கும் இடையே தடுப்பு வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 18:90, உங்களுக்கும் வானத்திற்கும் இடையே சூரியன் உங்களுக்கு வெளிச்சத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களை சுட்டரிப்பதற்காக இல்லை. வெக்கையாக இருக்கும் பொழுது சே எவ்வளோ வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேசிக்கிறோம், தேவையாது. என்ன வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது, சுகமான தடுப்பு வேண்டும். அதை விட்டுவிட்டு எவ்வளோ வெக்கையாக இருக்கிறது இல்லையா என்று ஒருவரை விசாரித்து கொண்டிருக்கின்றோம். இது வீணான பேச்சா ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது என்று கூறுகின்ற அர்த்தது என்ன? இதை மாற்ற வேண்டும். யார் மாற்றுவது? உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்டது மாற வேண்டும் என்று, சுகமான சூழ்நிலை மாற வேண்டும் என்று உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் இந்த கெட்ட விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்க வேண்டாம். வெக்கையாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதன் காரணமாக ஒருவருக்கொருவர் வீணான பேச்சுக்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வீணான பேச்சுக்கள் அவ்வளவுமே உங்களுக்கு ஒருவருக்கொருவர் சாதாரணமாக வெற்றித்தனமாக தங்களுடைய பொழுதை போக்கொண்டிருக்கிறீர்கள் தவிர இது உங்களுக்கு பிடித்திருக்கிறது. நமக்கும் சூரியனுக்கும் இடையே எந்த தடுப்பும் இல்லாத நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறது. பேச வேண்டாம், உள்ளுக்குள் நிறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த நிலை என்றென்றும் மாற வேண்டும். சுகமான சூழ்நிலையாக மாற வேண்டும், குளிர்ச்சியான சூழ்நிலையாக மாற வேண்டும், மிரடக்கூடிய சூழ்நிலையாக மாற வேண்டும். இன்னும் அடர்த்தியான இடங்களில் நீங்கள் வாழுங்கள். குளிரில் வாழ வேண்டாம், குளிர்ச்சியில் வாழுங்கள். வெப்பத்தில் தகிக்க வேண்டாம், மிதமான கதகதப்பில் வாழுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்க அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் இது வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த வேண்டுதலில் இருங்கள். ஒருவருக்கொருவர் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய புண்ணியமான பயணம் தொடரட்டும். இருதயங்களில் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய புனிதமான பயணம் உங்களுடைய வாழ்க்கையில் அறமாய்க் கொண்டிருக்கின்றது. அந்த புனிதமான பயணத்தில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய இறைவனுடைய அருளோடு அருள் கொடுக்கப்பட்டுவிட்டது. இந்த வெயிலுக்கும் உங்களுக்கும் இடையே தடுப்பு நிகழ வேண்டும். எவ்விதமான தடுப்பு என்பதை அறிவித்திருக்கின்றான். மேகக்கூட்டங்கள் இன்னும் நீங்கள் அறியாதவை நிறைய இருக்கின்றன. இவ்வளவுதான் என்று உங்களுக்கு தெரிந்து அறிவிக்கொண்டு மட்டுமே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும்போது தடை ஏற்படுகின்றது. இன்னும் கொஞ்சம் வாருங்கள். இறைவனுக்கு இதைவிட மேலானதும் அழகானதும் தெரியும். அதில் நாம் வாழ வேண்டும். அதை நாம் அறியாதவர்கள் உலகமே அறியாது. இருந்த போதிலும் நான் விரும்புகின்றேன். அந்த ஒரு புதிய படைப்பை, உலகம் அறியாத அந்த ஒரு அழகான நிகழ்வை நான் பார்க்க விரும்புகின்றேன். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் விரும்பிய மேகமும் இருக்கிறது, இதற்கு அப்பாலும் இருக்கின்றது. நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத தடுப்புகள் அனைத்தும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். மனதை அகத்தின் பார்வையை கொண்டு அதில் உங்களுடைய சத்தியம் இருக்கின்றது. உங்களால் மாற்றிட முடியாது என்ற சத்தியம் இருக்கின்றது. ஆனால் வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருக்கின்றது. இது இறைவனுடைய அருள். நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இது நடந்தால் நன்றாக இருக்க வேண்டும் இருக்குமே என்ற அந்த நப்பாசையுடன் வாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை கிடையாது. நிச்சயமாக நிகழும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாடுங்கள். இது என்னுடைய மனம் நெஞ்சார்ந்த தன்மை அடைகின்றது, நெஞ்சம் குளிர்ந்த தன்மை அடைகின்றது. வெக்கையில் வியர்வையில் படபடக்கக்கூடிய இருதயங்களில் வாழ வேண்டாம். அந்த மனம் இருதயமாக இறங்கிவிட வேண்டாம். அந்த மனமானது நெஞ்சம் நிறைந்த வார்த்தையாக, உள்ளத்திற்கு பரிபூர்ணமான உவப்பை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையாக, உங்கள் இறைவனுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் அமைந்து விடுங்கள். ஒருபோதும் உங்களுடைய அறிவை கொண்டு இது கோடை காலம் என்று கூறாதீர்கள். உங்களுக்கு வேண்டியது என்ன என்று இருக்கின்றது. வசந்த காலமும் மழை காலமும் குளிர்காலமும் குளிர்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு வேண்டும் என்று இருக்கின்றது. அதனை நீங்கள் நம்புங்கள். கோடை காலம், வெயில் காலம், வேனிற்காலம், குளிர்காலம் என்று உங்களுக்கு நீங்களே தடையிட்டுக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக இது கோடை காலம் தான் என்று கூறாதீர்கள். இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அருளை தடைப்பட்டதாக ஆக்கிக் கொண்டாதீர்கள். என்னை வறுமையை கொண்டு நிச்சயமாக என்னை வறுமைப்படுத்திவிட்டு எனக்கு முதுமை வந்துவிட்டது, எனக்கு இனி வழியில்லை, எனக்கு கைகாலெல்லாம் சோர்ந்துவிட்டன, இனி என்னால் வாழ முடியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும்போது இதே நேரத்தில் நீங்கள் சுயமாக வாழ வேண்டும், கை கால்களோடு வாழ வேண்டும். அந்த அளவுக்கு இப்போ நம்ம கேட்குறோம். கை கால் விழுந்துடாமல், யாருக்கும் எந்த கஷ்டமும் தெரியாமல், எனக்கு சொந்தமாக பாத்ரூம் போயிட்டு வந்தால் போதுங்கிற அந்த எண்ணத்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அளவுக்கு நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பான வாழ்க்கை இருக்கின்றது, முதுமை வந்துவிட்டது என்று எண்ணக்கூடாது. சிறப்பான வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவாற்றலை கொண்டும், உங்களுடைய கல்வியறிவை கொண்டும், உங்களுடைய மனிதர்களுடைய போக்குகளை கொண்டும் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இறைவன் சகலவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். உங்களுக்கு 100 வயசானாலும் சரி, 200 வயசானாலும் சரி, நீங்கள் 1000 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இறங்கக்கூடிய அந்த நன்றறிவை இறைவன் உங்களுக்கு தருவான். நம்பிக்கை கொள்ளுங்கள். இறக்கும் வரையில், நமக்காக விதிக்கப்பட்ட காலம் முடியும் வரையில் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பதை இப்பொழுது நம்புங்கள். உங்களுடைய நான் என்ற பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். நான் நீன் பார்க்கும்போது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், அவ்வளோதான். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் மேலாக இறைவன் இருக்கின்றான். தான் நாடியவர்களை தாழ்த்து விடுகின்றான், தான் நாடியவர்களை உயர்த்தி விடுகின்றான். தன்னுடைய நாட்டத்துக்குரியவர்களாக யார் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள், என்னுடைய ஒரு விருப்பத்தை யார் சந்தேகிக்க மாட்டீர்களோ அவர்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சுகங்கள் எல்லாமே நாம் எதை வந்து நாம் சந்தேகிக்காமல் இருந்தோமோ அந்த வாழ்க்கையிலேருந்து உள்ள நன்மைகள் நினைச்சவர். நீங்கள் என்ன கையை காலை ஆட்டிக்கிட்டு வாயை பேசிக்கிட்டு உங்களுடைய சாதித்து காட்டிட்டீங்களோ அந்த விதமான வாழ்க்கைக்கு நிச்சயமாக இல்லை. இதனை சிந்தித்து உணர்வோருக்கு இனி நம்மிடமிருந்து எதுவும் இல்லை, நாம் ஒரு கருவியாக அமைந்திருக்கின்றோம், இறைவன் நமக்கு நன்மையை தருவான் என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். தருவான் என்ற எண்ணத்திற்கு எப்படி நீங்கள் உறுதி சேர்க்கிறீர்களால் தந்து கொண்டிருப்பவன் அவன் தான் என்பதை கொண்டு. நீங்கள் தான் சம்பாதித்து கொண்டிருக்கின்றீர்கள், என்று சுகமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய அறிவின் ஆற்றல், உங்களுடைய புத்திசாலித்தனம், இவைதான் இன்று உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மையானால் நாளைக்கும் இது அப்படியே இருக்குது, வாழலாம் தான். ஏன் அந்த ஒரு கவலையை இறைவன் அமைத்தான்? நீங்கள் அறிவதற்காக வேண்டி. இன்றைக்கு இருக்கிற சாதனை நாளைக்கு செல்லாதது என்ன கவலை வந்தது? பிறகு எப்படி நான் இன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நேற்றைய வாழ்க்கையில் இது செல்லுபடியாக அது இன்றைய வாழ்க்கை என்று இருந்திருந்தோம், இன்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது யாரால்? சிந்தித்து உணர்வோருக்கு உறுதியை கொடுக்கின்றான், அது அருள். தன்னால் முடியாது, எதுவுமே முடியாது என்ற அந்த அடிப்படையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய யோசனை மேற்கொள்ளுங்கள். அது சிந்தனையாக மாறும். உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, உறுதியளிக்கக்கூடிய அந்த வகையில் அது மாறும். இன்று உங்களில் யார் பெரியவர்களாக இருக்கின்றார்களோ, தன்னை பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பிடுங்கள். உள்ளத்தின் பக்கம் அனைத்தையும் மிகப்பெரிய நிலை வந்திருக்கின்றான். அவர்களுக்கு மேலாக உங்களை இறைவன் கொண்டு வருவான். அகிலங்கத்தில் அகிலத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான மக்கள் யார் தங்களை பெரியவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ, இறைவன் கொடுத்ததற்கு தங்களுடைய பெருமையாக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருக்கும் மேலாக பேருபகாரங்கள் கொண்டவர்களாக, இறைவனுக்கும் பொருத்தமானவர்களாக, மனிதர்களும் உங்களை பற்றி நடனம் கொண்டிருப்பவர்களாக உங்களுக்காக சூழ்நிலையை அமைப்பான். அந்த அமைப்பை நீங்கள் நின்று முதலாக வாழ தலைப்படுங்கள். உங்களுடைய புனிதமான பயணம் என்று ஆரம்பமாகின்றது. அத்தியாயம் 2 வசனம் 197. ஹஜ் என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான இறைவன் கொடுத்த சுகமான விருப்பங்கள். ஹஜ் இறைவனிடமிருந்து உங்களுக்காக ஒரு வாக்கு, சுகமாக வாடுங்கள், நான் ஏற்றுக்கொண்டேன், இது வேண்டும் என்று எப்பொழுது நீங்கள் விரும்பிவிட்டீர்களோ, உங்களுடைய புனித பயணம் ஆரம்பமாகின்றது, புனித வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த ஒரு எண்ணம், சுகம் என்ற எண்ணத்திற்கு என்ன பொருள் கொடுப்பீர்கள், என்ன விதமான வியாக்கியானம் தருவீங்க? இந்த சுகம் வேண்டுங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் வச்சுருக்கீங்க? உணர மட்டுமே முடியும், வார்த்தைகளால் வடிக்க முடியாது. எந்த கோணத்திலிருந்தும், எந்த திசையிலிருந்தும், 360 கோணங்களாக இருந்தாலும் சரி, 4 திசைகள் அல்ல, 360 திசைகளாக இருந்தாலும் சரி, 3600 திசைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அதற்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் கொடுக்க முடியாது. அதை உணர முடியும். அவ்வளவு பாஷைகளையும் மிஞ்சியதாக, அவ்வளவு உங்களுடைய கல்வி அறிவையும் மிஞ்சியதாக, அதற்கு பொருந்த முடியாத ஒன்றை உங்களுடைய மனம் விரும்புகிறது, அதனை முழுமையாக அடையாளம் காணுகிறது. அப்படி என்றால் உணர்வுக்கும் உங்களுடைய படிப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் வித்தியாசம். எனவே வானங்களிலிருந்து எனக்குள் நுழைவதை நான் கவனிக்கின்றேன், வானங்களிலிருந்து எனக்கு நுழைவதை நான் கவனிக்கின்றேன், பூமியிலிருந்தும் நுழைவதை கவனிக்கின்றேன். அறிவை கொண்டு பூமியில் இருப்பது அவ்வளவுமே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளைக் கொண்டும் அறிவை கொண்டு நான் பார்க்கின்றேன். இந்த விஷயத்தை நாம் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாயம் 34:2, அதற்கு பிறகு அத்தியாயம் 2:197 வருவோம். 34:2, உங்களுடைய அறிவு எட்ட முடியாதது அவ்வளவும் வானங்களிலிருந்து உங்களுடைய நெஞ்சத்தில் இறைவன் இறக்கி வைக்கின்றான். உங்களுடைய உள்ளமானது இறைவனுடைய செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றது. சுகமான வாழ்க்கை. இதற்கான வியாக்கியானம், உங்களுடைய உலகத்தினுடைய படிப்பறிவை கொண்டோ பொருள்களை கொண்டோ இவையெல்லாம் எனக்கு வைத்துக் கொண்டால் சுகம் கிடைக்கும் என்று ஒருபோதும் உங்களால் எண்ண முடியாது. ஆனால் சுகம் வேண்டும். உலகத்திற்குரிய ஒவ்வொரு பொருளையும் மிஞ்சியதாக இருக்கிறது இறைவனுடைய ஒரு உணர்வு. அந்த ஒரு உணர்வை நீங்கள் எழுதுவதற்கு கடல் நீர் முழுவதும் மையாக இருந்த போதிலும் எழுத முடியாது. மரங்கள் எல்லாம் எழுது கொள்கிற இருந்தாலும் எழுத முடியாது. இது இறைவனுடைய உதாரணம் உங்களுக்காக. ஆனால் உணர முடியும், ஒரு நொடிப்பொடியில் உணர முடியும், வேண்டும் என்று. இந்த சுகம் எனக்கு வேண்டும் என்று. உலகத்துடைய பொருள் அவ்வளவையும் கொட்டி கொடுத்தாலும் சரி, அந்த சுகத்தை கொண்டு அடைய முடியாது. பூமி நிறைய தங்கத்தை வைத்திருந்தாலும் சரி, ஒரு சுகத்திற்காக வேண்டி அவ்வளவும் இதாக கொடுத்து விடுவீர்கள் சுகத்தை கொடு என்று ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த நிலையை பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என் சொத்தையெல்லாம் கொடுத்துடுறேன், இவ்வளோ காலமும் நான் அந்த சொத்துக்காகத்தான் வாழ்ந்தேன், இப்போ எதுக்காக வாழ்கிறீங்க? சுகத்துக்காக. என் சொத்தையெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லும்பொழுது உலகம் நிறைய தங்கம் இருந்தாலும் அதை எவ்வளோ கொடுக்குறது வேணும், இருந்த போதிலும் சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. இதனை நாம் அறிய வேண்டும். இந்த ஒரு வாக்கு வானங்களிலிருந்து இறங்கியிருக்கிறது என்பதை அறிங்கள். 34:2, வானங்களிலிருந்து இறங்குவதையும் உங்களுடைய நெஞ்சுகள் இறங்குவதையும் உங்களுடைய நம்பிக்கை அதன் பால் உயர்வதையும். அந்த நம்பிக்கைக்கும் பொருளுடையும் கிடையாது. பொருளை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தையே கொடுத்துட்டு வாங்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவ்வளவையும் நீங்கள் கொண்டிருந்தாலும், வாரிசாக கொண்டிருந்தாலும் கொடுத்து வாங்க முடியாது. இந்த தரங்கெட்ட உலகத்தில் உங்களுக்கு பெருமை வேண்டாம். இந்த பொருள்களை சேகரித்து வைத்துக் கொண்டு வாழ முடியும் என்ற அந்த எண்ணம் இனியும் வேண்டாம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது புனித பயணத்தில். எண்ணத்தை நாம் இன்று சீராக்குகின்றோம். வானங்களிலிருந்து நுழையக்கூடியது பூமியின் அடிப்படையை ஒட்டாதது. உணர்வாக இறைவன் அறிவிக்கக்கூடியது என்ற உள்ளத்திலிருந்து என்னுடைய மனதிற்கு அறிவிக்கும் பொழுது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நெஞ்சார்ந்த வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கின்றேன். அதனை பொருளாக மாற்றிக்கொண்டு சுகமெல்லாம் இந்த உலகப் பொருள்கள் இருக்கின்றது மாற்றும் பொழுது மனம் என்றது இருதயத்தின் பால் இறங்கிவிட்டது. இனி அது படபடக்க ஆரம்பிக்கின்றது. அதற்கு இனி ஓய்வு கிடையாது. அந்த ஓய்வு ஒழியும். மனதில் அவசரமும் பதற்றமும் கவலையும் களைப்பும் தாகமும் பசியும் என்றென்றும் இருக்கும். இவ்வளோ பொருளிருந்தும் பசி இருக்கிறது. பொருள்களுக்கெல்லாம் உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு ஆகாது என்பதற்காக வேண்டி. உணவுப் பொருள் வேண்டாம், உங்களுக்கு ஆகாது. தண்ணீர் குடிக்க வேண்டாம், உங்களுக்கு கிட்னிக்கு ஆகாது. ஒவ்வொரு பொருளும் மறுக்கப்பட்டுவிடும். உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கான அவ்வளவு உலகத்தின் பொருள் இருந்தாலும் சுகப்பொருள் இருந்தாலும் சுகம் கிடையாது. ஆனால் மருந்துகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும், விஷயங்களை உட்கொள்ள வேண்டும். அதற்கு எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. விஷயங்களில் வாழ வேண்டும், உணவு வகைகள் வாழ முடியாது. பெரும்பாலான வாழ்க்கை இப்படி தான் ஆகிவிட்டது. அதிலும் அவர்களுக்கு பெருமை. நான் காஸ்ட்லியான மெடிசன் வச்சுருக்கிறேன், காஸ்ட்லியான டாக்டர் இருக்கார். அதை கொண்டு உங்களால் எதனையும் அடைய முடியாது என்று தெரிந்த பிறகும் அவர்கள் இந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மரணம் அவர்களுக்கு நெருங்கும் வரையில் அவர்கள் திருந்த போவதில்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் இறைவன் அவர்களை கவனிக்கப் போவதில்லை. உள்ளட்சம் கொள்ள வேண்டும். வானங்களிலிருந்து உங்களுடைய இருதயங்களில் இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த சுகமான உணர்வுகளை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் பூமியிலிருந்துள்ள அறிவை கொண்டு உங்களுக்குள் நுழைக்கப்படுவதையும் இறைவன் அறிகின்றான். அதன்பால் வெளிப்படக்கூடிய உங்களுடைய கீழான தன்மையையும் பெருமையையும் கொண்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்றான். அறிய முடியாத ஒன்றின் மீது நமக்கு இறைவனுக்கு எல்லா புகழும் என்று தோன்றும். எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு காப்பாற்ற நினைக்கும்போது பெருமை தோன்றும். ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டிக் கொள்வதும் ஒருவரை புகழ்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் நாம் நுழைகின்றோம். இருதயத்தில் நுழைவிக்கப்படும் பொழுது மனிதனுடைய அறிவு வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த சுகமான உணவுகளில் வாடும் பொழுது உங்களுடைய நிலைமைக்கு வந்துகிறது. பணிவும் அமைதியும் இரக்கமும் மற்றவர்களுக்காக நீங்கள் இறங்குவதும் அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுவதும் அவர்களுக்கு முடிந்தால் உங்களுடைய பொருள்களிலிருந்து நன்மையானவற்றை கொடுத்து உதவி செய்வதும் அவ்வளவும் நிகழும். உங்களுடைய ஞானங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த நெஞ்சார்ந்த வாழ்க்கையிலிருந்து இன்னும் உயர்விக்கின்றது. வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் மதித்து பழகுங்கள். உங்களுடைய உயர்வு அதன்பால் உயரக்கூடிய உயர்வு, நம்பிக்கையும் அழகான உறுதியும் பொறுமையும் இவை எல்லாமே நான் உயரக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம், அதிலிருந்து விளையக்கூடிய இறைவனால் விளைவிக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலைகள் அவ்வளவும் எனக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். என்னுடைய குடும்பத்தினருக்கும் அந்த சூழ்நிலை சூழ்ந்திருக்கும். நெருக்கமாக இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு மழை பெஞ்சால் அவ்வளோ பேருக்கும் தான். அப்போ அதில் உண்மையிலேயே யார் விரும்பினாங்களோ அவங்களுக்கும் உரியது, மற்றவங்களுக்கும் உரியது. எனக்கு மட்டும் அப்படின்னு வரும்பொழுது இறைவனுடைய பாக்கியங்கள் நிறுத்தப்பட்டுவிடுகின்றன. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் நமக்காக இருக்கும். இவ்வகையில் வாழ்வதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய இந்த புனித பயணம் ஆரம்பமாகின்றது. வானத்தின் அளவில் உயரக்கூடிய அந்த வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அத்தியாயம் 2:197. நாம் உணர்வோடு வாழ வேண்டியவர்கள். உள்ளத்தில் இறக்கப்படுவதை, வானங்கள் இறக்கப்படுவதை, எனக்கு அறிவாக கற்பிக்கப்படுவதையும் புகட்டப்படுவதையும் நுழைவிப்பதையும் நான் நிராகரிக்கின்றேன். உலகத்தினுடைய சுகப்பொருள்களாக ஒரு செய்தி உங்களிடம் இறங்கிவிட்டால் ஆகுக என்ற மாற்றத்தில் ஆகிவிட்டது, உங்களுடைய இருதயத்தில் நுழைந்து விட்டது. அந்த நுழைவு உங்களுடைய அருளாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது இறைவனத்திலிருந்து இறங்கிய பாக்கியமாக கருத வேண்டும். முதல் முறையாக எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று இருக்கும்பொழுது அதனை நான் எனக்கு அறிவிக்கப்பட்ட அறிவை கொண்டுதான் பார்க்கின்றேன். இவ்விதமான சுகம் அவ்விதமான சுகம் என் இருதயத்திற்குள் நுழைக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட அறிவாக நான் அதை கொண்டு பார்க்கின்றேன். நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு அங்கேயே கிடைக்கு. நீங்கள் அதனை உணர்வாக கொண்டு உள்ளத்தில் உயரும், உள்ளத்தினர் உயரும் வரையில், அதனை பொருளாக கருதாமல் ஒரு அருளாக கருதும் வரையில் அது உங்களுக்காக நிறைவேறுவது பொறுமையாளனால் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு அவ்வளவுதான். நீங்கள் எப்பொழுது உணர்கின்றீர்களோ, எனக்கு வேண்டும் என்று உணர்கின்றீர்களோ அவ்வளவுதான். நான் சாதித்துக் கொள்வேன் என்று இருக்கும்பொழுது இன்னும் அறிவை கொண்டு வாழ்கின்றீர்கள், அதை பொருளாக மாற்றிவிட்டீர்கள். சுகம் என்ற ஒரு வார்த்தையை பொருளாக மாற்றிவிட்டீர்கள். இனி உங்களுக்கு அறிவு வேலை செய்யும், அதை மட்டும்தான் நம்ப முடியும். அதன் நிலவில் நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இதுதான் நான் எனக்காக மேற்கொண்டது என்று தெரியும். அதிலிருந்து கேள்விகள் வரும்பொழுது இந்த கேள்விகள் வேண்டாம் என்று விரும்புவீர்கள். கேள்விகள் வேண்டாம் என்ற விருப்பம்தான் ஆரம்ப காலம் முதலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சுகம் என்ற அடிப்படையில் கேள்விகள் வரக்கூடாது, தடைகள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, களைப்பு வரக்கூடாது, விரக்தி ஏற்பட்டுவிடக்கூடாது, அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடக்கூடாது. இவ்வளவும் சேர்ந்ததாக இருக்கின்றது சுகம் என்ற வார்த்தைக்கான ஒரு பொருள். அதனை நான் என்னுடைய முயற்சியை கொண்டு அடையப்படும் பொழுது இவ்வளவும் தடையாக இருக்கும். எதை செஞ்சாலும் தடையாக இருக்குது, எதை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது, எதை செஞ்சாலும் மனசு கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட நம்பினாலும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி என்னுடைய வியாபாரம் ஒவ்வொரு நாளும் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இவங்களை நம்பி லாபமாக வரும் என்று நினைத்ததெல்லாம் நஷ்டமாக ஆகிவிட்டது. இனி எனக்கு செலவு செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஒவ்வொரு தடையும் நமக்காக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். படிப்படியாக ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் தடையை கொண்டு வந்து உங்களை வீணாக்கிற போகிறதில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலேயாவது இறைவன் ஒருவனைத்தவர் கதியில்லை என்று திரும்புவீர்களா, உள்ளத்தின் பக்கம் உயர்வீர்களா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. இனி எனக்கு எந்த வழியும் இல்லை, நீ ஒருவன் தான் என்று கூறக்கூடிய போது அந்த உணர்வு பிறக்க ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக உயர்ந்த வாழ்க்கையாக, நஷ்டங்கள் தீண்டாத வாழ்க்கையாக உயர இருக்கின்றது. இப்பொழுது ஒரு காலத்தவணையின் மீது அதை நிர்ணயிக்கின்றான். அந்த காலத்தவணையின் மீது உங்களுடைய ஞானங்களை தன்னுடைய அச்சாட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்துகின்றான். பொருள் அடிப்படையில் இல்லாமல் அருள் அடிப்படையில், அவனை தவிர கதியில்லை என்ற அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழும் காலமெல்லாம் படிப்படியாக உங்களுடைய நெருக்கடி நீங்குகிறது. இன்னும் இறைவன் அளித்த சுகத்தில் நீங்கள் அமையவில்லை. படிப்படியாக நெருங்கு உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குகின்றன. நேற்று உடம்பு போறாமல் வலி பல காலங்களாக இருந்திருக்குது, பல மாதங்களாக இருந்திருக்குது, இன்ன வலியும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இறைவனுடைய அருளுக்குள் வரும்பொழுது, இறைவழி வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் விலக ஆரம்பிக்குது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ சுகமாக இருக்குதுன்னு கேட்டால் முழுமையாக சுகம் அடைஞ்சால் தான் சுகம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அடுத்த கேள்விக்கு பதில் செய்து கொஞ்சம் பரவாயில்லை. நூலிடை போன்ற அந்த ஒரு சுகம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய அருள் இறங்க ஆரம்பித்து விட்டது என்பதை நம்ப வேண்டும். பொறுமையை கொடுவினை என்று கேட்க வேண்டும். அந்த சமயத்தில் சரித்து கொள்ளக்கூடாது. என்ன இவ்வளோ தான் சுகமாக இருக்குது, இது கிடைச்சா என்ன கிடைக்காட்டேன். நான் திரும்பவும் உங்களுக்கு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வேதனை கொடுத்து விட்டால் கொஞ்சம் சுகம் கிடைச்சாலே போதுமே சொல்வீங்க. அதை கொடுத்து விட்டால் இது என்ன பெரிய சுகம் என்று நாம் அதை புறக்கணிகளாக தின்றோம். இவையெல்லாம் மாறி ஒரு அணுவளவு சுகம் கிடைத்தாலும் அதற்கு இறைவனுக்கு யார் நன்றி செய்தார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு படிப்படியாக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த சுகத்தின் மீது தன் உறுதியை அமைத்து யார் மிச்ச மீது இருக்கக்கூடிய வாழ்க்கையும் பொறுமையோடு கிடைக்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கும். இனி பெருக்கக்கூடிய சுகங்களும் எந்த தடையும் இல்லாமல் இனி எக்காலத்திலும் குறைவில்லாத அந்த சுகத்தின் மீது உங்களை அமைப்பான். அந்த புனித பயணம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. எந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய வாழ்க்கையாகவும் அவனுடைய புறத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையினுடைய பகுதியாக எண்ணுகின்றீர்களோ அந்த வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. ஹஜ் புனித பயணம். இந்த புனித பயணம் ஒரு குறித்த காலத்தோனின் மீது உங்களுக்காக நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. சடன்னாக ஒரு நாளில் அது உங்களுக்காக காத்திருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வரப்போவதில்லை. எப்போ நீங்கள் இறைவனுடைய உணர்வை எடுத்துக்கொண்டீங்களோ உணர்வாக வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் பொருள் அடிப்படையில் சிக்கிக்கொள்ளாமல் உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் உணர்வின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உணர்வில் உங்களுக்கு பொறுமையும் இருக்கின்றது. கற்பிப்பான் ஞானங்களோடு பொறுமை அவன் புறத்திலிருந்தே நிகழும். இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது நாம் தவறுகின்றோமோ அந்த கஷ்டங்கள் அப்படியே வெளியே தெரியும். திடீரென்று வழி வந்து வருகின்றது. ரெண்டு மூணு நாள் வழியே இல்லை, திடீர்னு வழி வந்து அந்த நேரத்தில் இறைவனை நாம் நினைப்பதை விட்டு விலகி கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோம். எத்தனை காலங்களுக்கு இது நான் பொறுத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம். நாம் நன்றியுணர்வர்களாகவும் நம்பிக்கை அதன் காரணமாக இறைவன் அடிக்கப்பெற்று அந்த ஒரு உறுதியான பாதையில் அருளோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றமே தவிர நாம் அவசரப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. அவசரம் என்பது உணர்ச்சிகளின் வடிவம். பொறுமை என்பது இறைவன் கொடுத்த அருளை கொண்டு நான் பொறுமையாக இருக்கின்றேன். எனக்கு கஷ்டங்கள் தெரியவில்லை, இருக்கின்றன தெரியவில்லை, அது போகக்கூடிய நேரத்தில் அது போய்விடும். ஒரு குறித்த காலத்தவணையின் மீது அந்த ஹஜ் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே காலத்தவணையின் மீது நிகழக்கூடியதாக இருக்கின்றது. அது நிகழ்ந்தே தீரும். அதற்கிடையில் உங்களுடைய மனம் அவசரப்படாது, பதற்றப்படாது, இருதயம் மற்ற நிலைக்கு வந்துவிடாது. நெஞ்சம் என்ற நெஞ்சார்ந்த அழகான அந்த வாழ்க்கையில் அமைந்திருக்கும். யாரொருவருக்கும் பதட்டமோ உணர்ச்சிகளோ இருக்குமானால் அவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். என் இறைவனை பொறுமையை கொடு. என்னால் முடியாத ஒன்று, உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தால் கொண்டு சென்றாலும் முடியாத ஒன்று என் வாழ்க்கையின் அத்தியாயமாக நிகழ வேண்டியிருக்கின்றது. என் இறைவனை உன் பக்கமே திரும்புகின்றேன். பொறுமையை கொடு. உணர்ச்சிகளிலிருந்து என்னை பாதுகாத்து உணர்வின் உறுதியான பாதையின் மீது என்னை அமைத்துக் கொள்கிறேனே என்று இப்பொழுது நாம் திரும்புகின்றோம். யார் தங்களுக்கு இது வேண்டும் என்று இப்பொழுது விரும்பிவிட்டீர்களோ, இந்த புனித பயணத்தின் மீது அமைய வேண்டும் என்று விரும்பிவிட்டீர்களோ, உங்களுக்காக இறைவன் அறிவிக்கின்றான். இந்த காலத்தில் காலகட்டத்தில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உணர்வோடு, நான் கொடுத்த உணர்வோடு, உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு, இறைவன் வாக்குறுதி மாறமாட்டான் என்ற அந்த நம்பிக்கையோடு மனசுக்கு எந்த கலங்கமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு உங்களுடைய அறிவை கொண்டு நான் இப்பொழுது சுகமாகிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் பொழுது மனதுக்கு கேடான உணர்ச்சிகள் உருவாகிவிடும். மனதுக்கு கேடான பாதையின் பக்கம் செல்லாதீர்கள். உறுதியை இழக்கக்கூடிய எந்த வகையிலும் நீங்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு சிறிய ஒளிச்சம் உங்களுக்கு தெரிகின்றது. சுகமாகுவதை போன்றிருக்கின்றது, குறைந்தது மாதிரி இருக்கின்றது. பிடியுங்கள், அது உண்மைதான். அதை சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். சந்தேகத்திற்குரியதாக ஆக்கும் பொழுது மானக்கேடு. மானக்கேடானவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். சுகமான செய்தியின் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். இதற்கு நிகரான மனசுக்கு கேடான ஒரு நிலை கிடையாது. இனி சுகம் கிடைத்த அந்த நிமிடத்திலிருந்து இறைவனின் வாக்கு உண்மையானது என்பதை நம்புவதற்கு பதிலாக அந்த சிந்தனையின் பக்கம் சென்று உறுதிப்படுத்தி கொள்ளாமல் அதை நீங்கள் சந்தேகத்திற்குரியதாக ஆக்கி கலங்கப்படுத்தி கொண்டு பிறகு அதை நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். இந்த வகையில் நாம் மனம் கெட்டுவிடக்கூடாது. மானக்கேடானவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கெட்ட பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சுகமாகும் என்று சொல்லும்பொழுது சுகமாகாது என்று சொல்லக்கூடிய இந்த டாக்டர்களுடைய கெட்ட பேச்சுக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். கெட்ட பேச்சுக்களை பேசுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். கெட்ட பேச்சுக்களை கேட்பதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சுகமாகாதுன்னு சொல்ல கெட்ட வார்த்தைகள் இல்லையா? சுகமாகணும் சொன்னது யார்? சுகமாகாதுன்னு சொன்னது யார்? இந்த கெட்ட மனிதர்கள், வடிகட்ட மனிதர்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய பெருமை கொண்ட மனிதர்கள், டாக்டர்களை விட்டு விலகுங்கள். இந்த டாக்டர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நெருங்கிய உறவுகளை விட்டும், உங்களுடைய நெருங்கிய நட்புகளை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய அவர்களை இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உலகத்தின் அடிப்படையில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்கள் தான் காப்பாற்றுவார்கள் என்று அந்த எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒன்று பேசக்கூடாது. உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நோய்க்கு காரணம் தெரியாமல் நோயை சுகமாக்க முடியாது தானே, இது என்ன அறிஞ்சு வச்சுக்கோன்மை. அந்த நோயினுடைய தன்மைகள் எனக்கு இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தை நான் யாருக்கு புரிய வைக்க முடியும்? டாக்டருக்கு புரிய வைக்க முடியும், புரிய வைக்க முடியும், அவரும் புரிஞ்சுக்கிடணும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் நோயை சுகமாக்க முடியுமா, அல்லது நான் வலிக்குதுன்னு சொன்னால் போதும் அவர் புரிஞ்சுப்பார். எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் என்னுடைய நோயை அவர் அந்த நோயை அனுபவிக்கக்கூடிய விதமாக விளக்கி சொல்ல முடியுமா? அவங்களும் வந்தால் தான் தெரியும். அப்போ நீங்கள் உங்கள் நோயை சுகமாக்க முடியுமா, டாக்டர் சுகமாக்குவார? என்னாலேயும் முடியாதுங்கும் போது சுகமாக சொல்கிறது யார் அங்கே? அந்த இறைவன் பக்கம் திரும்புவதை விட்டுட்டு ஏன் மனுஷன் பக்கம் திரும்பணும்? இவையெல்லாம் உங்களுக்கு காரண காரியங்களாக கற்பிக்கப்படுகின்றது. ஞானங்களை கொண்டு, அச்சாட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்தும் விதமாக உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது. இந்த ஞானமிக்க விஷயங்களை உங்களுக்காக கற்பிக்கப்படும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை நம்மை விட்டு தவறி போய்விட வேண்டாம். சத்தியமான இறைவனுடைய வாக்கு இது. உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கைவிட்டுவிட வேண்டாம். மீண்டும் உங்களுடைய அறிவின் பக்கம் திரும்பிவிடாதீர்கள். உங்களுடைய நோய்களுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காமல் உங்களுடைய நோய்களை குணமாக்க முடியாது என்பது உலகத்தின் அறிவு, அது சத்தியமும் கூட. உங்களுடைய நோய்களை உங்களால் விளக்கிச் சொல்லி யார் உங்களுக்கு குணப்படுத்த முடியும் என்று கூறுகின்றார்களோ அந்த டாக்டர்கள் உங்களுடைய நோயை, உங்களுடைய வழியை அவ்விதமாகவே அவர்கள் உணர முடியுமா? நோயின் தன்மையை உணர முடியாதவர்கள் எப்படி நோயை நீக்குவார்கள்? அவரவருக்கு வந்தால் தான் தெரியும் என்ற அந்த வார்த்தையில் தான் முடியும். இப்போ எனக்கு வந்திருக்குது, நோய் வந்திருக்குது, என்னால் முடியாது, பிறகு யாரால முடியும்? டாக்டர்களாலையா? எந்த நோயை நான் அறிகின்றேனோ முழுமையாக இப்படித்தான் இருக்கிறது என்று எனக்கு அதை நீக்கிக்கொள்ள வழியில்லை என்று இருக்கும் பொழுது என்னவென்றே தெரியாத ஒரு டாக்டர் தனக்கு வந்தால்தான் புரியும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு விளக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் என்னை குணப்படுத்துவார் என்று எப்படி நீங்கள் நம்பினீர்கள்? இனி அவர்களாலும் முடியாது, சம்பந்தப்பட்ட என்னாலும் முடியாது, அப்படி என்றால் பேசிக்கொண்டிருப்பது யார்? சுகமாக வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பது யார்? அவனால் முடியும். இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்கின்றேன், என் இறைவனைத் தவிர கதியில்லை. இப்பொழுது தான் உங்களுக்கு நோய் சுகமாக ஆரம்பிக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். நன்னம்பிக்கை கொண்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளட்டும். செத்த அறிவின் பக்கம் செல்ல வேண்டாம். படைக்க இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்திற்கு நீங்கள் திரும்புங்கள். புதிய வாழ்க்கையாக நமக்காக படைக்கப்பட இருக்கின்றது. இந்த வாக்குகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிடம் முதலாக சிறிய ஒடுக்கீற்றை கொண்டு உங்களுக்கான சுகத்தை அறிவிக்கும் பொழுது உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், என் இறைவனின் நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள் என்று கேளுங்கள். இந்த புனித பயணத்தின் போது, அவனைத் தவிர கதியில்லை என்ற அந்த புனித பயணத்தின் போது, ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் நீங்கள் உணர்வதை மற்றவர்கள் உணர முடியாது. மற்றவர்கள் உங்களுக்கு நன்மையின் பக்கமும் உங்களால் அவர்களை உதவி கொண்டு செல்ல முடியாது, தீமையிலிருந்தும் உங்களால் விலகிக் கொள்ள முடியாது. மாறாக தீமைகளில் மூழ்கி விடுவதையே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய வழிமுறைகளாக கூறிக்கொண்டு அதற்கு உதவி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உபத்திரவத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதனை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். மனிதர்களிடம் உதவி கேட்கும்போது உபத்திரவம், அவர்கிட்ட விலகும்போது இறைவனுடைய அருள் உங்களுக்காக சூழ்ந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் மானக்கேடானவற்றை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். சுகமான எண்ணங்களுக்கு தவிராக மனிதர்களுடைய கெட்ட வழிமுறைகளும் உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அந்த கேடுகள் உங்களுடைய மனதில் நுழைய வேண்டாம். மானக்கேடு விலகிக் கொள்ளுங்கள். அவன் ஒருமைச்சுவர் கதிகளை என்று இருக்கும்பொழுது தூய்மையான மனம் மனிதர்களிடம் உதவுகிறார் என்று சொல்லும்பொழுது மானக்கேடுகள் ஆரம்பமாகிவிட்டன. மனம் நன்மையை நம்பாது, தீமையை நம்ப ஆரம்பித்துவிடும். எனக்கு இதுதான் கதி என்று, ஆனால் உள்ளத்திலோ நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அதை நம்பாத வரையில் இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. உங்களுக்கு நீங்களே அதற்கு மாறாக மனிதர்களிடம் சென்று விலைக்கு வாங்கி கொண்ட அந்த சூன்யத்தின் பால் நம்பிக்கை கொண்டீர்கள். உங்களுக்கு நீங்களே வினைவித்துக் கொண்டீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு தகவல் கூடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறைவனிடமிருந்து இன்னும் அருளை நீங்கள் பெறவில்லை. ஒவ்வொருடைய உணர்விலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவன் ஒருமுனைத்தவர் கதியில்லை என்பதை இன்று நாம் அறிவோம். மானக்கேடு விலகிக் கொள்கின்றோம். மனிதர்களிடம் கேட்கும் பொழுது இந்த உணர்வுக்கு நேர் விரோதமாக நடக்காது, முடியாது என்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர இவனுக்கு அதிகமாக கற்பனைகள் இருக்கின்றான் என்று உங்களை பழி சொல் சொல்வார்கள். மாணக்கரின் பக்கம் தூண்டுவார்கள். விற்றுவிடு, நன்மையை விற்றுவிடு என்று கேடான வார்த்தைகளை பேசுவார்கள். கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும்பொழுது என்னவென்றால், என்னுடைய கஷ்டத்தை மட்டும் நான் பேசும்போது கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என் கஷ்டத்தை புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேசுகிறேன், அவங்கவங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பேசுகிறேன், என் கஷ்டத்தை பேசுகிறேன். தப்பு. மற்றவர்களிடம் நான் என்னுடைய கஷ்டத்தை கூறும் வரையில் என்னுடைய கஷ்டம் தீராது. காரணம், அவர்களுக்கு விளங்க வைத்து அவர்களிடமிருந்து ஏதாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா என்று எண்ணுகின்றேன். இறைவனுடைய அந்த அருள் தடைப்பட்டு நிற்கின்றது. அந்த கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். வீணாகவும் நீங்கள் பேசி தெரிய வேண்டாம். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன செய்ய போகிறீங்க? ஜாஸ்தியாக இருக்குது, என்ன வேணும்? மழை வேணும், கொண்டு வாங்க. யாரை கொண்டு வர முடியும்? எதுக்கு இந்த வீண் பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு ஒன்று அறிவிக்கப்பட்டு விட்டது என் இறைவனே, அழகான தடுப்பை கொண்டு வா என்று கேளுங்கள். அழகான சூழ்நிலையை கொண்டு வா என்று கேளுங்கள். நான் தான் உங்களுக்கு அழகான சூழ்நிலை வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றேன். விரும்புங்கள். நான் செஞ்ச பாவம் என்னை வாட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. அந்த பாவம் மன்னிக்கப்படணும், மன்னிக்கப்படக்கூடாதா? மன்னிக்கப்பட வேண்டும். யார் மன்னிப்பா? எப்போ எனக்கு அந்த குற்ற உணர்வு போயிருதோ, இதைவிட சுகமான செய்திகளை மிகச்சிட்டு வருதோ, உலகமே என்னை மன்னிச்சாலும் சரி மன்னிக்கட்டும் எனக்கு கவலை கிடையாது. என் இறைவன் மன்னித்து விட்டான். இந்த மன்னிப்புக்கு எனக்குரிய மிகப்பெரும் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நம்புங்கள். இந்த வாழ்க்கையை உங்களுக்காக இறைவன் அறிவித்து விட்டான். உங்களுடைய மனம் தூய்மையாகிவிட்டது. இப்பொழுது உங்களுடைய பயணம், ஹஜ் பயணம், உங்களுடைய புனிதமான பயணம் துவங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்றியோடு இறைவனை நினைவு கூறுங்கள். இந்த நன்றி உணர்வு தவறிவிட்டு போயிடக்கூடாது. நான் மனுஷன்கிட்ட போயிட்டு எதையும் கேட்டக்கூடாது என்று உள்ளட்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். வீணான பேச்சுக்களிலும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலிருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் நான் விலகிக் கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்காக அது நிறைவேற்றப்படும் வரையில் எந்த நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கான புதிய புதிய உணர்வுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதன் காரணமாக எக்காலத்திலும் மற்ற மனிதர்களை பற்றிய வீண் பேச்சுக்களை பற்றி நாம் பேசக்கூடாது. மற்றவர்களை பற்றி குறை சொல்வதும் புறம் பேசுவதும் ஒருபோதும் நமக்கு ஆகாது. நம்முடைய நன்மைகள் தவறி போக வேண்டும். உள்ளட்சம் வேண்டும். இந்த உள்ளட்சத்தோடு யார் வாழ்கின்றீர்களோ அவர்களுக்கு இறைவனமிருந்துள்ள மிகப்பெரும் பாக்கியம் உங்களுக்கான ஒவ்வொரு உணர்வையும் நம்பிக்கை கொள்ளும் விதமாக தன்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு உங்களுக்கு பரிபூர்ணமாக அறிவித்து உள்ளத்தின் பக்கம் உயர்வு, வானங்களின் பக்கம் உயரக்கூடிய வாழ்க்கை, அங்கிருந்து இறங்கக்கூடிய அந்த பாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளும் காரணமாக உயர்வான வாழ்க்கை வழிகளை அடையக்கூடிய அந்த மேன்மையான பதிவு அமைப்பான். மனிதர்களுடைய உதவி தேவையே இல்லை என்று இந்த வாழ்க்கையை இன்று நாம் இறைவனுக்காக மேற்கொள்கின்றோம். நமக்காக இறைவன் அவ்வளவும் பொறுப்பேற்றுக் கொண்டான். இப்பொழுது இன்று முதலாக வீணான பேச்சுக்கள் பேச விட்டுவிடுங்கள். கெட்ட பேச்சுக்களை பேசிவிட்டு விலகுங்கள். பெரும்பாலும் அத்தகைய கூட்டங்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக உறவுகளாக இருக்கின்றார்கள். வேண்டாம். இறைவனோடு உங்களுடைய தொடர்பு இருக்கட்டும். மானக்கேடானவற்றையும் விலகி மனதில் நம்பிக்கையும் உறுதியும் கொள்ளக்கூடிய மகத்தான அத்தாட்சிகளை கொண்டு எந்த விதத்திலும் களங்கமில்லாத ஒரு நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இன்று நான் என்னுடைய ஹஜ் பயணத்தை துவங்குகின்றேன். இறைவன் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வான்.